நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்தியாவில் பொதுவாக மூன்று பாதுகாப்பு முக்கிய படைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த படைகளை பொறுத்த வரைக்கும் மழை, வெயில், குளிர் இது எதையுமே பொருட்படுத்தாமல் நம்மளுடைய பாதுகாப்புக்காக போராடி வருகின்றார்கள். அந்த வகையில் இன்று இந்திய கப்பற்படை தின சிறப்பு நிகழ்ச்சியில் மதுரை MNU ஜெயராஜ் நாடார் மேல்நிலைப் பள்ளியின் கப்பற்படை பிரிவினை சேர்ந்த தேசிய மாணவர் படை அதிகாரி பா கார்த்திகேயன் அவர்கள் கப்பற்படை வீரர்களின் பயிற்சியும் பணிகளும் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை அப்படின்னு மூன்று விதமான படைகள் இந்தியாவை பாதுகாக்கிறதுக்காக ஒரு வலிமையான படை பிரிவா செயல்பட்டுகிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம கடற்படை தினத்தை நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம். அந்த தினத்துல இன்னைக்கு பல்வேறு தகவல்களை பார்க்க போறோம். ஐயா, முதல்ல உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய புதுகை பண்பலை வானொலிக்காக செஞ்சுக்கங்க ஐயா.
வணக்கம். நான் ஜெயராஜ் நாடார் மேல்நிலைப் பள்ளியினுடைய NCC அதிகாரி, செகண்ட் ஆபீசர் வி கார்த்திகேயன், 2TN நேவல் யூனிட், மதுரை.
ஐயா, இந்தியாவில முப்படைகளில் ஒன்றான கடற்படை பிரிவு சிறப்பா செயல்பட்டுகிட்டு இருக்கு. இந்த கடற்படை பிரிவு முதன் முதல்ல எங்க எப்போது தொடங்கியது, இது துவங்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
அதாவது முதல் முதல்ல திரௌபதி சிவாஜி காலத்துல இருந்தே இது வந்து ஆரம்பிக்கப்பட்டு போய்கிட்டு இருந்திருக்கு. பட் சுதந்திர இந்தியாவுக்கு பின்னாடி, கிட்டத்தட்ட 1947 நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு பின்னாடி, January 26, 1950 இந்த கடற்படை வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, கடல் வழியா வரக்கூடிய அச்சுறுத்தல்களை நம்ம எதிர்கொள்ளும் விதமா இந்த படை வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு.
ஐயா, இப்ப இந்த கடற்படை பிரிவு தொடர்ச்சியா தொடங்கி நமக்கு செயல்பட்டுகிட்டு இருக்கு. இந்த கடற்படை பிரிவுக்கு வரக்கூடிய அந்த படை வீரர்கள், அது பள்ளி அளவுலயும் இருக்குது, அதே போல பொதுவான அளவுலயும் இருக்குது. இதுக்கு தேர்வு செய்யப்படக்கூடிய வீரர்கள் எதன் அடிப்படையில தேர்வு செய்யப்படுறாங்க, அந்த தேர்வு முறைகள் என்ன, இந்த படைக்கு தேர்வானதுக்கு பின்னாடி என்னென்ன பயிற்சிகள் அந்த வீரர்களுக்கு வழங்கப்படுது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
அதாவது பள்ளி அளவுலயும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப NCC பள்ளி அளவுலயும் இருக்கு, காலேஜ் லெவல்லையும் இருக்கு. சோ NCC இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது பற்றிய ஒரு அறிமுகம் வந்து ரொம்ப எளிமையா கிடைக்குது. இப்ப பொதுவா நேவல் பேஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஆபீசர்ஸ் என்ட்ரி இருக்கு, செயலர் என்ட்ரி இருக்கு, ஸ்போர்ட்ஸ் என்ட்ரி இருக்கு, SSR சீனியர் செகண்டரி ரெக்ரூட்மெண்ட், இந்த மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் இருக்கு. இது இது வந்து 10th முடிச்சதுல இருந்தே மாணவர்கள் வந்து இதை எழுத ஆரம்பிக்கலாம், எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு குவாலிபிகேஷன் இருக்கு. இப்போ டிகிரி முடிச்ச மாணவர்களும் எழுதக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது ஆபீசர்ஸ் லெவல்ல போகக்கூடிய மாணவர்கள் பாத்தீங்கன்னா, பிளஸ் டூ முடிச்சு டிகிரி முடிச்சிருக்காங்க. இப்ப இன்ஜினியரிங் முடிச்ச மாணவர்களுக்கு டைரக்டான எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர்ஸ், அந்த மாதிரியான ஆபீசர்ஸ் லெவல்ல போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி 12th முடிச்சுட்டு போகக்கூடிய மாணவர்கள், செயலர், இந்த மாதிரியான போஸ்ட்ல கிட்டத்தட்ட 17 இருந்தே அவங்க எக்ஸாம் எழுதி உள்ளுக்குள்ள போகலாம். 17 21 அவங்க எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. SSR என்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா, 10th முடித்த 10th குவாலிபிகேஷன், 10th அல்லது 12th குவாலிபிகேஷன் தான். 12th குவாலிபிகேஷன் இருந்தாலே பிசிக்ஸ், மேத்ஸ், கெமிஸ்ட்ரி இருந்தா போதும். இல்ல அப்படின்னா பயாலஜியும் இருக்கணும், பயாலஜி அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ். இருக்கக்கூடிய மாணவர்கள் பொதுவா ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இது தேர்வு முறை தான் நடக்குது. பொதுவா இது அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா, நவம்பர், டிசம்பர், மே, ஜூன் இந்த டைம்லதான் அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஒவ்வொரு போஸ்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான காலகட்டங்கள்ல அது வந்து போஸ்ட் கால்பர் பண்றாங்க. இப்ப ஸ்போர்ட்ஸ் என்ட்ரின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்குது. இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிமேன், SSRலையும் போய்க்கலாம். இப்போ அப்படியேப்பட்ட மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஜூன் டைம்ல, ஜூன்ல இந்த மாதிரியான தேர்வுகள் நடைபெறுது. அதுல போய் இந்த மாணவர்கள் வந்து கலந்துக்கிட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மாதிரி BE முடிச்சவங்க போகலாம். இதுலயுமே அடிஷனல் என்ன அப்படின்னா, NCC இருந்தாங்க அப்படின்னா அந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் ஸ்கூல் லெவல்ல வந்து ஏ சர்டிஃபிகேட் பாஸ் பண்ணியிருப்பாங்க. காலேஜில் போகும்போது BC சர்டிஃபிகேட்னு ரெண்டு எக்ஸாம் இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே பாஸ் பண்ணி சி சர்டிஃபிகேட்டில் ஏ கிரேட்ல பாஸ் பண்ணி நல்ல பர்சன்டேஜோட பாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேர்வுகள் இல்லாமல் நேரடியாக இன்டர்வியூ மூலமாகவே டைரக்ட் என்ட்ரியில் அவங்க உள்ளே போகலாம். இது வந்து பெர்மனன்ட் கமிஷனுக்கான ஒரு வாய்ப்பு. அதுலேயே எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருக்கு, எலக்ட்ரிக்கல் பிரான்ச் இருக்கு, அடுத்து எஜுகேஷனல் பிரான்ச் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பிரான்ச்சஸ் எந்தெந்த பிரான்ச்சஸ்ல போகணுமோ அவங்க தேர்வு செஞ்சுக்கலாம். மென் அண்ட் உமன் ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கு.
ஐயா, இப்ப இந்த கடற்படை பிரிவுல பயிற்சியில அந்த வீரர்கள் வந்து தேர்வு செய்யப்படுறாங்க. அப்படி தேர்வு செஞ்சதுக்கு பின்னாடி அவங்களுக்கு வழங்கக்கூடிய பயிற்சிகள் என்னென்ன, அதே போல அவங்களுக்கு நிறைய முகாம்கள் நடத்துவாங்க. என்னென்ன முகாம்கள், எத்தனை நாட்கள் அந்த முகாம்கள் வந்து நடத்தப்படுது, அதுல வழங்கப்படக்கூடிய பயிற்சிகள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
என்சிசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா தேர்வு முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல பள்ளி அளவுல 13 வயது ஆனா ஒரு பையனோ பொண்ணோ தேர்வு செய்யப்படுறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 8 வகுப்புல இருந்து அவர்களை தேர்வு செய்யப்படுறாங்க. 8-9 வகுப்புகள்ல இருந்து தேர்வு செய்கிறோம். அதுல இருந்து 2 கட்டாயம் அந்த மாணவர் வந்து என்சிசி பயிற்சியில இருக்கணும். இந்த என்சிசி பயிற்சின்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சாதாரணமா ட்ரில் இருக்கும், பிளஸ் அது போக அவனுக்கான லீடர்ஷிப் குவாலிட்டி இது எல்லாமே சொல்லி கொடுத்துட்டே வருவோம். வருஷத்துக்கு ஒரு கேம்ப் கட்டாயம் அட்டன் பண்ணணும் அந்த மாணவர். அது என்ன கேம்ப் அப்படின்னா இப்ப நம்ம 10 நடக்கக்கூடிய ஒரு முகாம், அது சிஏடிசின்னு ஒரு கேம்ப் இருக்கு, ஏடிசின்னு கேம்ப் இருக்கு, என்ஐசி, டிஎஸ்சி, சி அட்டாச்மெண்ட் கேம்ப், ஃபைனலா ஆர்டிசி ஒரு கேம்ப் இருக்கு. ஸோ இதுல அவனுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து அடுத்தடுத்த கேம்புகளுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சிஏடிசியில அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னா அதுல செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஃபர்தரா அந்த என்சிசி சம்பந்தமான தேர்வுகள் இருக்கும், டிஃபென்ஸ் சம்பந்தமான தேர்வுகள், அந்த தேர்வுகளை அவன் சிறப்பாக செஞ்சிருந்தேன் அப்படின்னா அடுத்தடுத்த வாய்ப்புகள் இருக்கும். என்எஸ்சி போவான், டிஎஸ்சி போவான், ஆர்டிசி வாய்ப்புகள் கிடைக்கும். ஆர்டிசின்றது நம்ம January 26 டெல்லியில நடக்கக்கூடிய ஒரு ஆர்டிசி பீரியட், ஆர்டிசி கேம்ப் கிட்டத்தட்ட 1 நடக்கும். நம்ம டைரக்டரேட் சார்பா, தமிழ்நாடு டைரக்டரேட் சார்பா கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ அப்படி வாய்ப்புகளை கலந்துக்கிட்டு வரக்கூடிய மாணவர்களுக்கான அந்த தேர்வு முறைகள் போகும்போது, டிஃபென்ஸ் சைடு ஒரு எக்ஸாம் எழுது போகும்போது அவனுக்கு கிரேஸ் மதிப்பெண்கள் வழங்கப்படுது.
ஐயா, இப்ப இந்தியாவை பொறுத்தளவுல தரைப்படை, கப்பற்படை, விமானப்படை 3 வகையான படைகள் இந்தியாவோட இருக்கக்கூடிய பொதுமக்களை, இந்தியாவுடைய பகுதிகளா இருக்கட்டும் சரி, பொதுமக்களையும் பாதுகாக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு இந்திய தேசிய கடற்படை அப்படின்னு அதுக்குன்னு சிறப்பா ஒரு சீருடை வந்து கொடுத்திருக்காங்க. இந்த சீருடை என்ன, சீருடையினுடைய தனித்தன்மை என்ன, இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
தேசிய கடற்படை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெள்ளை நிற ஆடை இருக்கு, அடுத்து ஊதா நிற ஆடை, ரெண்டு வகையான யூனிஃபார்ம் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அக்டோபர் முதல் மார்ச் வரை குளிர்காலம், அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா வெள்ளை யூனிஃபார்ம் வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். அடுத்து ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரைக்கும் கொஞ்சம் வெயிலான நேரங்களில் கூட ஊதா நிற உடை, அதாவது ஸ்கை ப்ளூ ஷர்ட்டு, டார்க் ப்ளூ பேண்ட்டு. இந்த தரங்களை பழிக்கக்கூடிய என்னன்னு பார்த்தீங்கன்னா தோள்களில் உள்ள பதக்கங்கள், தோல்டரில் கதிர்வீச்சு, சூரியனுடைய தாக்கம், நெளி வடிவங்கள், அது அவனுடைய தரம், பொறுப்புகள், பதவி, இதுகளை குறிக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக சோல்டரில் அவங்களோட ரேங்க் இருக்கும், ஸ்டார்ஸ் போட்டிருப்பாங்க, அது அவங்களுடைய அவங்க என்ன ரேங்க்ல இருக்காங்களோ அதை குறிக்கும். பொதுவாக நேவலை பொறுத்தளவில் சல்யூட் வந்து பார்த்தீங்கன்னா கவுதி தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆர்மியை பார்த்தீங்கன்னா அந்த பாம் வந்து வெளியில் தெரியும். நாங்கள் நேவியை பொறுத்தளவில் பாம் வந்து மறைச்சிக்கிட்ட சல்யூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளே சில என்ஜின்லயோ இல்லை எதுலையோ சின்ன சின்ன ஒர்க்குகள் பார்க்கும்போது கையில கரை இருக்கும், அந்த கரைகள் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் கையை திருப்பி சல்யூட் பண்ற மாதிரி இருக்கும். பொதுவா சீருடை வந்து ஒரு சீருடை அப்படின்னாலேயே அந்த பொதுவா டிஃபென்ஸ் சீருடை அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னாலே நமக்கான அந்த ஒரு மெடுக்கு நமக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு பொதுவாகவே ஒரு பொதுவாக நம்ம யூனிஃபார்மோட இந்த யூனிஃபார்ம் போடும் போதே நமக்குன்னு ஒரு கம்பீரம் வரும். ரெண்டாவது அந்த சீருடையை பார்க்க பார்க்க மாணவர்களும் பொதுமக்களும் நமக்கும் இது மாதிரியான ஒரு உடை அணியணும், கம்பீரமான ஒரு தோற்றத்தில் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உருவாக ஆரம்பிக்கும்.
அது போல இந்தியாவினுடைய, அதாவது இந்திய கடற்படையினுடைய தந்தை அப்படின்னு யார் இருக்கா, இந்திய கடற்படையுடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் யாரு, ஏன் அவரை அப்படி ஒரு சிறப்பு பெயர்ல அழைக்கிறோம், அதற்கான காரணம் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
அது இந்திய கடற்படையினுடைய தந்தை அப்படின்னா சத்ரபதி சிவாஜியை தான் சொல்றோம். ஏன் சொல்றோம் அப்படின்னா இந்த கடற்படை உருவாக்கத்துல கிட்டத்தட்ட 17 அவருடைய அந்த சிந்தனைகள் வந்து உருவாகி இருக்கு. எதுக்காக அவர் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா கடற்படைகள் நம்ம சுத்தி நீர்நிலைகளில இருந்து நமக்கு வரக்கூடிய அச்சுறுத்தல்களை சமாளிப்பதற்கான நவீனமான கப்பற்படை புதுமையான படகுகள், கப்பல்களை அப்ப 17 அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அதுவும் இல்லாம போர்த்துகீசியர்கள், ஆங்கிலேயர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கடல் வழியா வர வந்த அச்சுறுத்தல்களையும் எதிர்கொண்டு வெற்றி பெற்றிருக்காரு. அதனாலதான் இவரை வந்து நம்ம சத்ரபதி சிவாஜியை வந்து கடற்படையினுடைய தந்தைன்னு சொல்றோம். அதுவும் இல்லாம கரை ஓரங்கள்ல பல கோட்டைகளை வந்து நிறுவியிருக்காரு. கடல் தேல் படைகளை அங்கங்க உருவாக்கி பாதுகாப்பு ஒரு வலுப்படுத்தி இருக்காரு. அதனாலதான் அவரை வந்து கடற்படையினுடைய தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம்.
இந்திய கடற்படைய பல்வேறு மண்டலங்களை பிரிச்சு செயல்படுத்திட்டு வர்றாங்க. இந்திய கடற்படையில எத்தனை மண்டலங்கள் இருக்கு, அதுல என்னென்ன பிரிவுகள் இருக்கு, மண்டலங்கள் மற்றும் பிரிவுகளுடைய பணிகள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
ஐயா, அதாவது இந்திய கடற்படைனா ரெண்டு கட்டளைகள் செயல்பட்டு இருக்கு. அதாவது மும்பையில உள்ளது வந்து மேற்கு கட்டளையின் பிரிவுன்னு சொல்லுவாங்க, விசாகப்பட்டினத்தில் உள்ளது வந்து கிழக்கு கட்டளை பிரிவுன்னு சொல்லுவாங்க, தென் கடற்படை கட்டளை அப்படின்னு கொச்சியில இருக்கு. நம்ம பயிற்சி கட்டளை வந்து கிட்டத்தட்ட மூன்று கட்டளையிலே தலைமையகமா வச்சு வைஸ் அட்மிரல் அந்தஸ்துல உள்ள ஒரு ஆபீசர், அதாவது கமாண்டர் இன் சீஃப் அப்படின்னு சொல்லி நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்திய கடற்படையினுடைய முக்கிய தளங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பை, கோவா, கார்வார், கொச்சி, சென்னை, விசாகப்பட்டினம், கொல்கத்தா மற்றும் போர்ட் பிளேயர் ஆகிய இடங்கள்ல வந்து இந்த கடற்படை தளங்கள் இருக்கு. இந்திய கடற்படை தலையினுடைய மிக பெரிய கப்பல்கள் ரெண்டு கடற்படை இடங்களையும் பகுதிகளாகும். கடற்படை என்பது கிழக்குல உள்ளது விசாகப்பட்டினத்திலையும் மேற்குல உள்ளது மும்பையிலையும் நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கீங்க ஐயா.
ஐயா, இப்ப இந்திய கடற்கரைகள்ல பொதுவா நம்ம ஒரு நாட்டினுடைய இரண்டு பிரிவுகளுடைய இடையில எல்லைக்கோடு அப்படின்னு நம்ம வரையறுத்திருப்போம். இப்ப உதாரணத்துக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய எல்லைக்கோட ராட்கிளிஃப் எல்லைக்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இருக்கக்கூடிய எல்லைக்கோட மக்மோகன் லயன் மக்மோகன் எல்லைக்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிலப்பகுதியில நம்ம எல்லைக்கோடன் வந்து வரையறுத்து பிரிச்சுக்கலாம். இந்தியாவுடைய கடற்கரையில ஒரு நாட்டிற்கும் மற்றொரு நாட்டிற்கும் இடையே அந்த எல்லைகள் எப்படி வகுக்கப்பட்டிருக்கு, அதை எப்படி நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
அதாவதுங்கய்யா, ஐநா சமுத்திர சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடல் எல்லை வரையறுக்கப்படும் விதிகள் மூலமாக இதை வந்து வரையறை பண்றாங்க. இப்போ நாடுகளுக்கு இடையே கிட்டத்தட்ட ஒரு 12 மைல்கள் 12 நாட்டிக்கல் மைல்னு சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் கடல் பிராந்திய எல்லை மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 200 நாட்டிக்கல் மைல் வரை இருக்கக்கூடிய தனி சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து இதுல இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை வந்து நாடுகள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து மைய நோக்கம் சொல்லுவாங்க, நாடுகளுக்கு இடையே கடல் எல்லை வரையறுக்கப்பட்ட மையம், அதாவது மீடியன் லைன். மைய வரையறைனா இரு நாடுகளின் கரையோரத்திலிருந்து சமான தூரத்தில் செல்லும் கோடு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவை பொறுத்தளவுல 7 நாடுகளோட நம்ம வந்து கடல் எல்லையை பகிர்ந்துகிட்டு இருக்கோம். பங்களாதேஷ், இந்தோனேஷியா, மியான்மர், பாகிஸ்தான், தாய்லாந்து, இலங்கை, மாலத்தீவு போன்ற நாடுகளோட நம்ம வந்து கடல் எல்லைகளை வந்து நம்ம பகிர்ந்துகிட்டு இருக்கோம். இந்த அடிப்படையில இந்தியாவுக்கும் அயல் நாடுகளுக்கும் இடையிலான கடல் எல்லைகள் சர்வதேச சட்டத்தை பின்பற்றும் வகையில் துல்லியமாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதுல வந்து எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. இரு நாடுகளுக்கு இடையேயான கருத்து வேறுபாடுகள் நீதிமன்ற வழிகள் சந்திப்புகள் மூலம் தீர்க்கப்படும். அவ்வாறுதான் வரையறுக்கப்பட்டு நமக்கு அந்த எல்லைகள் வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது.
ஐயா, இப்ப ஒரு நாடு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நாட்டுக்கு எத்தகைய ஒரு வலிமையான கடற்படை தேவையா இருக்குது, இந்திய கடற்படை எந்த அளவுக்கு எவ்வாறு சிறப்பா தன்னுடைய பங்களிப்பை வழங்குது, இப்ப உலகத்துல உள்ள எல்லா நாடுகள்லயுமே கடற்படை இருக்குது, மற்ற நாடுகள் இருக்கக்கூடிய கடற்படைக்கும் அமைப்புக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய கடற்படை அமைப்புக்கும் எந்த அளவுல இந்தியா வேறுபடுது, அதனுடைய சிறப்பு தன்மைகள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
ஐயா, கிட்டத்தட்ட நம்ம இந்திய நாட்டிலேயே 250க்கும் மேற்பட்ட வார்ஷிப் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, கிழக்கு பிராந்தியம், மேற்கு பிராந்தியம் சொல்லி பேசணும் இல்லையா. இந்த பிராந்தியங்கள்ல அங்கங்க போர்க்கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய பாதுகாப்புக்காக கடற்படை வந்து நாட்டினுடைய எல்லையை காக்கக்கூடிய முக்கிய பங்கை வந்து வகிச்சிட்டு இருக்கு. எல்லையை கடத்தல், கடல் களவாடுதல் போன்ற அச்சுறுத்தல்களுக்கு எதிராக பாதுகாப்பை வழங்கக்கூடியது. அதே மாதிரி வர்த்தக முறைகள், கடல் வழியே பெரும்பாலான சர்வதேச வர்த்தகங்கள் நடைபெறுது. இதை ஒழுங்குபடுத்துறது இதனுடைய வேலையா இருக்கு. நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கும் சர்வதேச தொடர்புகளுக்கும் பாதுகாப்பு அளிக்கக்கூடியதா இந்த கடற்படை அமைது. அடுத்து மாநில காட்சி பொருளாதார வலிமை. ஒரு வலிமையான கடற்படை பகுதிகளில் ஒரு நாட்டினுடைய நம்பகத்தன்மையும் வலிமையும் வெளிப்படுத்துகிறது. அதே மாதிரி இந்திய கடற்படை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்திய கடற்படை தனது செயல்பாடுகளில மிக சிறப்பாக கிட்டத்தட்ட 7,500 கிலோமீட்டர் நீள கடற்கரையை பாதுகாத்து வருகிறது. வங்காள விரிகுடா, அரபிக்கடல், பசிபிக் கடல் போன்ற கடல்களிலே நம்மளுடைய பங்கு பெரும் பங்காக இருக்கிறது இந்த கடற்படையினுடைய பாதுகாப்பு. அதே மாதிரி தீவிர நடவடிக்கை, இந்தியா பாகிஸ்தான் போர்ல பாத்தீங்கன்னா 1971 இந்த கடற்படையினுடைய பங்குனாலதான் கிட்டத்தட்ட அந்த போர்கள் நம்ம ஜெயிச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 4 போர்க்கப்பல்களை அழிச்சுதான் நம்ம ஜெயிக்க முடிஞ்சது. அதனுடைய நினைவாகத்தான் இந்த December 4 கடற்படை தினமாக நம்ம கொண்டாடுகிறோம். அதே மாதிரி சிங்கப்பூர், மாலத்தீவு, மொரீசியஸ் போன்ற நாடுகளுடன் நல்லுறவையும் இந்த கடல்வழி பயணங்கள் மூலமாகவும் பாதுகாப்பு கப்பற்படை பிரிவுகள் மூலமாகவும் நம்ம நல்லுறவுகளையும் வளர்த்து ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இன்றைய வந்து நம்ம இருக்கிறோம்.
ஐயா, இப்ப நம்முடைய இந்தியாவுடைய கடற்படையில என்ன மாதிரியான நவீன கப்பல்களை நம்ம பயன்படுத்திட்டு வர்றோம், அதை பத்தின தகவல்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை கொஞ்சம் பகிர்ந்துக்கலாங்க ஐயா.
ஐயா, ஒண்ணும் இல்ல, நம்ம இப்போ சாதாரண ஒரு போர் அப்படின்னா தரை வழியா நடக்கக்கூடிய போர் இருக்கு, வான்வழி தாக்குதல்கள் இருக்கு, நீர்வழி தாக்குதல்கள் இருக்கு. ஸோ இப்ப நீர்வழி தாக்குதல்களை மட்டும் சமாளிப்பதற்காக இந்தியன் நேவி கிடையாது. நேவியை பொறுத்தளவுல எல்லா வகையான முப்படைகளையும் கொண்டிருக்கக்கூடிய படையாக இந்த கடற்படை வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீர்வழியாக ஒரு கடல் மார்க்கமாக ஒரு டேங்கரை எடுத்துட்டு போனோம், ஒரு ஆர்மடு டேங்கர் நம்ம கிட்ட இருக்கு, அந்த டேங்கர் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம கிட்ட வார்ஷிப் இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 டேங்கர் பீரங்கிகள் உள்ளுக்குள்ள வச்சு கொண்டு போய் நம்ம கரையில இறக்க முடியும். அதே மாதிரி இப்போ INS விக்ராந்த் இந்த மாதிரியான வார்ஷிப், அதுல பாத்தீங்கன்னா விமானங்கள் தாங்கி போர்க்கப்பல்கள் இருக்கு. ஒரு கப்பலை பொறுத்தளவுல வார்ஷிப்லயே ஆகாயத்துல சென்று தாக்கக்கூடிய விமானங்களை நம்ம வச்சிருக்கோம், தரையில சென்று அழிக்கக்கூடிய பீரங்கி போன்ற ஆயுதங்களையும் நம்ம கொண்டு போய் என்ன செய்ய முடியும், ஒரு நீர்வழி பாதை மூலமாக கொண்டு போய் இறக்கி விட முடியும். ஸோ அது மாதிரியான ஒரு சிறப்பு அம்சங்களை கொண்டிருக்கக்கூடியதுதான் இந்த கடற்படை. நவீனமயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல எந்த நாடுகள்லையும் இல்லாத அளவுக்கு ரொம்ப துல்லியமாக பாதுகாக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பங்களுடன் கூடிய அனைத்து சிறப்பம்சங்களையும் நமது கடற்படை வந்து வச்சிருக்கோம். மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட நானுமே ஒரு நேர்ல ஒரு வைசாக் போயிருந்தேன். கிட்டத்தட்ட அந்த வைசாக் ஹார்பர்ல கிட்டத்தட்ட ஒரு 18 வார்ஷிப் வந்து அந்த இடத்துல இருந்தது. ஒரு 3-4 வார்ஷிப் நான் போய் உள்ள போய் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சி அட்டாச்மெண்ட் கேம்ப்னு சொல்லக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு தமிழ்நாடு டைரக்டரேட் சார்பா நான் அங்க அந்த மாதிரி மாணவர்களை கூட்டிட்டு போயிருந்தேன். அப்ப அங்க போய் பாக்குறப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளவு விஷயங்களையும், நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அப்பதான் அந்த வார்ஷிப்ல என்னென்ன இருக்கு, நவீனமயமான என்னென்ன விஷயங்கள் இருக்குன்ற விஷயங்களை அங்க நாங்க நேரடியா பார்க்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட தமிழ்நாடு டைரக்டரேட் சார்பா வந்த ஒரு 50 மாணவர்களும் அதை கண்டு கழிச்சாங்க. ரொம்ப ஒரு அருமையான ஒரு முகாமாக அமைந்தது.
ஐயா, இப்ப நம்மளுடைய இந்தியாவுல முப்படைகளுடைய தலைமை தளபதியா நம்ம குடியரசுத் தலைவரை பாக்குறோம். தரைப்படை, கப்பற்படை, விமானப்படை 3 படைப்பிரிவுகளும் இருக்குது. இப்ப இந்தியாவுடைய கடற்படைக்கு யார் அந்த முப்படை தலைமை தளபதிக்கு அடுத்தபடியா தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவங்க யாரு, அடுத்தடுத்த நிலைகள் இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய பொறுப்புல இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்னென்ன பெயர்ல அழைக்கப்படுறாங்க, அதை பத்தின தகவல்கள் ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் பகிர்ந்துக்குங்க ஐயா.
சரிங்க. அதாவதுங்கய்யா, முப்படைகளுடைய தளபதிக்கு அடுத்தபடியா நேவி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அட்மிரல் இருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியா வைஸ் அட்மிரல், அடுத்து ரியர் அட்மிரல், ரியர் அட்மிரல் அட்மிரலுக்கு எடுத்தாப்புல கமாண்டர், அதுக்கு அடுத்தபடியா கேப்டன் இருப்பாங்க, அப்புறம் கமாண்டர், கமாண்டருக்கு அடுத்தபடியா லெப்டினன்ட் கமாண்டர், லெப்டினன்ட், சப் லெப்டினன்ட், அவ்வளவுதான். இதுதான் அவங்களுடைய அந்த ரேங்கினுடைய கட்டமைப்பு.
அதே போல இந்த ஒவ்வொரு உயர் அதிகாரிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சின்னங்கள் கொடுத்துருப்பாங்க. இப்ப கமாண்டர் அப்படின்னா அதனுடைய சின்னம். இப்ப ஒவ்வொரு உயர் அதிகாரிகளுக்கும் அவங்களுடைய இந்த சீருடையில இந்த பட்டைகளை வச்சு இவங்க என்ன பதவியில இருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். எந்தெந்த பட்டைகள் எந்தெந்த அதிகாரிகளை குறிக்குது அதை பத்தி கொஞ்சம் விளக்க சொல்லுங்க ஐயா.
இப்ப அட்மிரல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேல வந்து ஒரு 4 ஸ்டார் இருக்கும். 4 ஸ்டாரு ஒரு வால் கிராஸ் பண்ண மணிக்கு ஒரு சிங்கம், இது வந்து அட்மிரலுக்கானது. அடுத்த வைஸ் அட்மிரல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிங்கம் வால் கிராஸ் ஒன்று இருக்கும். அடுத்து 3 ஸ்டார் இருக்கும், 1 ஸ்டார் கம்மியா இருக்கும். அடுத்து ரியர் அட்மிரல் வரும்போது இன்னும் 1 ஸ்டார் குறைஞ்சிடும், 2 ஸ்டார் இருக்கும். அடுத்து கமாண்டர், இந்த ஸ்டாருக்கு பதிலாக அவங்களுக்கு ஒரு பட்டை கொடுத்துருப்பாங்க, பட்டையும் ஒரு ரவுண்டும். அடுத்து கேப்டனுக்கு வந்து 4 பொடி கோடுகள் வரும், 3 கோடுகள் தனித்தனியா இருக்கும். 4வது கோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கோடோட ஒரு ரவுண்டும் சேர்ந்து இருக்கும், அவங்க கேப்டன். அடுத்து கமாண்டர் அப்படின்னா 2 கோடுகள் 3வது கோடோட இணைஞ்சுதான் அந்த ரவுண்ட் இருக்கும். கேப்டனுக்கு வந்து 4 கோடுகள் இருக்கும், 1 ரவுண்ட் இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லெப்டினன்ட் கமாண்டர், அவங்களுக்கு 1 பெரிய பட்டைக்கோடு, இடையில 1 சின்ன கோடு, அடுத்து 1 பட்டைக்கோடு, அதோட சேர்ந்து 1 ரிங் இருக்கும். அதே மாதிரி அடுத்து லெப்டினன்ட்க்கு 1 லைன் செகண்ட் லைன்ல ஒட்டி 1 ரிங். அடுத்து சப் லெப்டினன்ட்க்கும் 1 கோடு அதோட சேர்த்து 1 ரிங். இந்த மாதிரியான அமைப்புகள்ல இருக்குங்க
ஐயா. இன்னைக்கு இந்திய கடற்படை பிரிவுல பெண் அதிகாரிகள் எந்த அளவு இருக்காங்க, அந்த பெண் அதிகாரிகளுக்கு வழங்கப்படக்கூடிய சிறப்பு பெயர்கள், பெண் அதிகாரிகள் பதவியில் இருக்கக்கூடிய பெயர்கள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
முன்னால் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இவங்க எல்லாம் பொதுவாக பெண்கள் எல்லாம் இதுக்கு வர ரொம்ப யோசனையில் இருந்தாங்க. பட் இப்ப நவீன காலங்கள்ல எல்லாருமே நல்ல ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. ஆணுக்கு நிகர் பெண் அப்படின்ற ஒரு சூழல்ல இன்னைக்கு இருக்காங்க. எல்லா விதத்திலையும் பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லா துறைகளிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம். டிஃபென்ஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலான பதவிகள்ல பெண்கள் அங்கம் வகிக்கிறாங்க. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா கடற்படையை பொறுத்தளவுல ஃபர்ஸ்ட் லேடி ஆபீசர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா லெப்டினன்ட் கமாண்டர் பிரேரணா டியோஸ்தலி அப்படின்றவங்க தான் முதல் வந்து பெண் அதிகாரியாக பொறுப்பேற்றாங்க. கிட்டத்தட்ட 2014 அந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 3% தான் பெண்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க, பதவிகள் அங்கம் வகிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6-8% வரைக்கும் அது உயர்ந்து வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸ்லையும் கிட்டத்தட்ட 8.5 அந்த மாதிரி இருந்த சதவீதங்கள் இன்னைக்கு 14-15% வர வரைக்கும் அதிகாரிகள் அளவுக்கு உயர்ந்து வந்துட்டு இருக்காங்க
ஐயா. இன்றைய இந்திய கடற்படை தினத்துல பொதுமக்களுக்கு தாங்கள் வழங்கக்கூடிய செய்தி என்னங்க ஐயா?
அதாவது சார், பொதுவாகவே மற்ற மாநிலங்களை பொறுத்தளவுல டிஃபென்ஸ்ல வந்து கலந்துகிடக்கூடிய எண்ணிக்கை தமிழகங்கள் தமிழகத்தில் வர ஒதுக்கப்படக்கூடிய தமிழகத்திற்கான ஒதுக்கப்படக்கூடிய எண்ணிக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிக அளவுல நம்ம வந்து பங்கு பெறுவதில்லை. பிற மாநிலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அதிகமான எண்ணிக்கையில காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியா தான் இருக்கு அதிகாரிகள் லெவல்ல. இப்ப சாதாரண பேசிக் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா ஆர்மியில போறது பேசிக் லெவல்ல நிறைய நம்ம தமிழர்கள் வந்து போறாங்க. பட் ஆபீசர்ஸ் லெவல்ல போகக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக குறைந்த அளவுல தான் இருக்கு. இது வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும். ஆபீசர்ஸ் என்ட்ரி வந்து நிறைய இருக்கு, அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த வாய்ப்புகளை வந்து முறையா பயன்படுத்தினாங்க அப்படின்னா இன்னும் மேல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்கள் வந்து இன்னும் அதிகப்படியா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம், பதவிகளில் அங்கம் வகிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இப்ப கொஞ்சம் முன்னாடி இருந்ததுக்கு இப்ப நல்ல அவேர்னஸ் இருக்கு. ஏன்னா முன்னாடி என்சிசி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டிடியூஷன்ல மட்டும்தான் இருக்கும். இப்ப மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அதிகமான எண்ணிக்கையில இன்னைக்கு என்சிசி வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க எல்லா இடங்களுக்குமே. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாணவர்களுக்கும் என்சிசி உடை மற்ற அக்சசரிஸ் எல்லாம் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 3,800 ரூபா பெர் ஹெட்டுக்கு வந்து அலாட் பண்ணிடுறாங்க. அப்ப அவனுக்கு தேவையான அனைத்து பொருட்களையுமே அந்த மாணவருக்கு தேவையான அனைத்து பொருட்களையுமே அவங்களே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன் மட்டும் கிடையாம செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டிடியூஷனுக்கும் இது அலாட் பண்றாங்க. அதுவும் இல்லாம இது இன்சென்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்க நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. இதெல்லாம் இந்த மாணவர்கள் முறையாக கத்துக்கிட்டாங்க அப்படின்னா கட்டாயம் இவங்களுடைய அந்த டிஃபென்ஸுக்கு போகக்கூடிய அந்த எண்ணம் வந்து அதிகரிக்குது. ஏன்னா சின்ன வயசுலேயே ஒரு 13 வயசுலயே அந்த டிஃபென்ஸ்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு துப்பாக்கியை எடுத்து இந்த மாணவர் கையில பிடிக்கும் போது அவனுக்குள்ள ஒரு ஆர்வம் வந்து மிகுதியாகுது. நம்மளும் இது மாதிரி ஒரு பொறுப்புக்கு போகணும், இந்த மாதிரியான ஒரு உடை அணியணும் அப்படின்ற எண்ணம் வந்து சிறு வயதிலிருந்தே அந்த மாணவர்களுக்கு வந்து உருவாகுது. ஸோ இது மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் தொடர்ந்து இருந்தது அப்படின்னா கட்டாயம் இன்னும் அதிக அளவுல இராணுவத்தை வந்து வலு சேர்க்கக்கூடிய ஒரு நிலை வந்து நமக்கு தமிழகத்துல அதிகமான பார்ட்டிசிபேஷன் இருக்கும், அது இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம், கட்டாயம் இருக்கும். எங்களால் முடிந்தவரை அந்த மாணவர்களை வந்து நாங்கள் வழி நடத்தி கொண்டிருக்கிறோம். பொதுமக்களும் அதுக்கான ஒத்துழைப்பை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
ஐயா, இதுவரைக்கும் இன்றைய இந்திய கடற்படை தினத்துல நம்முடைய இந்திய கடற்படை எப்போ துவங்கப்பட்டது, அதனுடைய செயல்பாடுகள் என்ன, இந்திய கடற்படை வீரர்களுடைய தேர்வு முறை என்ன, அவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய பயிற்சிகள் என்ன அப்படிங்கறத குறித்து மிகச்சிறப்பான மிக தெளிவான ஒரு விளக்க உரையை வழங்கினீங்க. புதுகை பண்புளை நேயர்கள் சார்பா இன்றைய இந்திய கடற்படை தின மனமார்ந்த நன்றிகளையும் புதுகை பண்புளை சார்பா தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
நன்றிங்க ஐயா.
நேர்களே, இதுவரை கப்பற்படை வீரர்களின் பயிற்சியும் பணிகளும் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய பா கார்த்திகேயன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.